ஒரு மனதோராயனை வரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராயனை வரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறைவனின் இந்த கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியரை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த தெய்வீக பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் அண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்கின்ற திருத்தூதர் பவுலினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பெயருக்கு உகந்தவர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ வளர இத்திருப்பள்ளியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழாத நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துய்த்துணர்ந்த பின் என்றும் உள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் வான் வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஞாயிறு தோன்றுகிறது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை திருமுத்துக்கள் 2 11 முடிய. வீண், முற்றிலும் வீண் என்கின்றார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறும் மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகிறது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கடக்கின்றன, எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது எதுவும் உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை. இது அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போதே யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் நமக்கு முந்திய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் ஆக்கும் நல் தேவனாக என்னாடும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்வு வாழ்வு. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் ஆக்கும் நல் தேவனாக என்னாடும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்வு வாழ்வு. இயேசுவே வாழ்வு வாழ்வு. இயேசுவே வாழ்வு வாழ்வு. கானத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தை யானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானேன். கானத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. வார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானேன். ஆகாய கங்கையை போல் அருள்மழை பொழிபவரே, பூமலை தூவி உந்தன் பொற்பாதம் பணிந்து வந்தேன். கண் மணி போல் என்னை காக்கும் ராஜா கானங்கள் இசைத்து துடித்து வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்வு வாழ்வு. இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மானவரும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உம்மக்கே.
அதிகாரம் 9 இறைவசனங்கள் 7-9 வரை. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டனர் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றார்கள். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்துக்களையும் எல்லா விதமான காரியங்களையும் நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான ஆசைகள் நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லது எல்லா செயல்பாடுகளும் என்னிடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும், அல்லது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த வேலை கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அல்லது எனக்கு இப்படிப்பட்ட சொத்துக்கள் கிடைத்தால் நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பல நேரங்களிலே பொருட்கள் மீதும் ஆட்கள் மீதும் அல்லது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டின் மீதும் நாம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே சபை உரையாளர் அழகாக சொல்கிறார், வீண், எல்லாம் வீண் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் இன்று வீணாக தெரிய வேண்டும், எனக்கு பயன்படாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய சபை உரையாளர் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதுதான் இந்த ரசீதி வாசகத்திலும் இந்த ஏரோது மன்னன் தன்னக்குடைய எல்லா விதமான சொத்துக்களையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலே பல்வேறு விதமான தீய செயல்பாடுகளை அவன் செய்யக்கூடியவனாக இருந்தான். அதை தட்டி கேட்டவர்தான் திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவான் தட்டி கேட்டபோது ஏரோது ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவருடைய தலையை வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படி வெட்டிய பிறகு அவன் மனசாட்சி என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய மனம் குழம்பியது என்கின்ற ஒரு செய்தியை இன்று நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் என்று சொல்லி இந்த நற்செய்தி தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இப்படி வைத்துக் கொள்வோம், நான் ஏரோது மன்னனாக இருக்கிறேன், நான் ஏரோது மன்னன், ஒரு நல்லவரை அல்லது நல்ல காரியம் செய்யக்கூடிய ஒருவரை கொலை செய்து விட்டேன், அந்த கொலை செய்தவர் மீண்டும் வந்து விட்டார், அவர் பல்விதமான காரியங்களை செய்கிறார் எல்லாம் என்னிடத்தில் சொல்கிறார்கள். என்னுடைய மனம் எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அல்லது மனம் குழம்பக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்ற சூழ்நிலையை சிந்திக்கிற போது, இந்த ஏரோது மன்னன் தன்னுடைய குற்ற உணர்ச்சியின் காரணமாகவே பல்வேறுதமான காரியங்களை அவன் சிந்தித்து கொண்டு, இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம். ஆனால் இது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் என்பது மற்ற சீடர்களோ அல்லது இந்த மக்களோ பார்த்த பார்வை வேறு. இந்த ஏரோதும் இந்த ஏரோதியாள்களும் அல்லது நாம் சொல்லக்கூடிய பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பார்வையும் வெவ்வேறு பார்வைகளாக இருக்கிறது. காரணம், இயேசுவை குற்ற நோக்கோடு அல்லது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் எல்லோரும் இயேசுவை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தனர். ஆனால் சாதாரண மக்கள் இயேசு செய்த நன்மைகளை கொண்டு இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், இயேசுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் இயேசுவை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் இந்த நச்சு நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏரோது மனம் குழம்பக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு முறை ஒரு இளைஞரிடத்தில் வந்து பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், ஃபாதர், நான் ஒரு கடைக்கு போனேன், அந்த கடைக்கு போய் ஒரு பொருட்களெல்லாம் வாங்கினேன், வாங்கிட்டு அந்த கடைக்காரர் பில்லு போட்டார், பில்லு போட்டுட்டு அந்த கடைக்காரர் ஒரு பில் சொன்னார், நான் அந்த காசு எடுத்து கொடுத்தேன், ஆனால் அவர் வந்து அந்த காசுக்கு ரொம்ப கம்மியான காசாக என்கிட்ட கொடுத்துட்டார், அந்த பில் வந்து ஒரு 1500 ரூபா இருக்குன்னா அவர் வந்து எனக்கு வந்து 500 ரூபாய்க்கு தான் காசு எடுத்துக்கிட்டு மீதி 1000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டார். எனக்கு புரியல, ஃபஸ்ட்டு என் கைக்கு பில்லு வரல, எனக்கு புரியல, 1500 ரூபான்னு சொன்ன மாதிரி இருக்குது, ஆனால் இவர் வந்து 1500 ரூபா நான் கொடுக்குறேன், இவர் 1000 ரூபாய் என்கிட்ட திரும்பி கொடுத்துட்றாரே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பில்லை வாங்கி பார்த்தேன், பொருட்கள்லாம் எடுத்து போட்டுட்டாங்க, பில்லை வாங்கி பார்த்தேன், அந்த பில்லில் 1500 ரூபான்னு எழுதியிருந்துச்சு. நான் ஒன்றுமே சொல்லலை அந்த கடைக்காரர்கிட்ட, நான் மெதுவாக எழுந்திரிச்சு நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு நான் யோசிக்கிறேன், நான் செய்தது சரியா தவறா என்பதை நான் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனம் சொல்கிறது, நீ 1000 ரூபாய் இன்று மிச்சம் செய்து விட்டாய் என்று சொல்கிறது. ஆனால் இன்னொரு மனம் சொல்கிறது, நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்கிறது. நான் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை, நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், நான் செய்தது சரியா தவறா, நான் என்னுடைய பணத்தை மிச்சம் செய்து விட்டேன், அந்த கடைக்காரன் எவ்வளவோ காசு அடிக்கிறான், அந்த கடைக்காரன் எவ்வளவோ லாபம் சம்பாதிக்கிறான், இந்த 1000 ரூபா அவனுக்கு ஒரு பெரிய காசாக இருக்காதே அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசு சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம், நீ செய்தது தவறு, அவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கி விட்டாய், உனக்கான காசை நீ கொடுக்க மறுத்து விட்டாய் என்று சொல்லி என் மனம் சொல்லி கொண்டிருந்தது. நான் காலையில் எழுந்திரித்தேன், எழுந்திரித்த உடன் அந்த கடை எப்போது திறக்கும் என்பதை அறிந்து கொண்டு அந்த கடைக்கு சென்றேன். நேற்று நான் 1500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன், என்னுடைய பொருளுக்கு நீங்கள் 500 ரூபாய் தான் எடுத்துக்கொண்டீர்கள், 1000 ரூபாய் என்னிடத்தில் திருப்பி கொடுத்து விட்டீர்கள், நான் வீட்டுக்கு சென்றபோது தான் நான் அதை பார்த்தேன், இதாருங்கள் இந்த 1000 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் கொடுத்துவிட்டு நான் மன நிம்மதியோடு வரக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்லி ஒரு இளைஞன் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆம், நாம் ஒரு தவறை செய்கிறோம் என்றால் அந்த தவறை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிற போது நாம் பல நேரங்களிலே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று உளவியல் மருத்துவமனைகளை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன். காரணம், இன்று ஒரு செய்கிற ஒரு தவறை அவர்கள் தங்களுடைய உள்ளங்களில் வைத்து கொண்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் ஆளாகக்கூடிய மனநிலையை தான் இன்றைய சமூகத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த ஏரோது அரசன் தான் செய்த தவறை தன்னுடைய மனதிற்குள் வைத்து கொண்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே ஒரு காலகட்டத்திற்கு ஒரு குற்ற உணர்ச்சியிலே மனம் குழம்பியவனாக அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு வரக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே தவறு செய்கிறோம், அந்த தவறை நாம் பல நேரங்களில் நமது உள்ளத்துக்குள் வைத்து கொண்டு மனம் குழம்பியவர்களாக நாம் செய்த தவறை உணராமலும் அல்லது உணர்ந்தும் உணராதது போலவும், இந்த இளைஞனைப் போல இந்த இளைஞன் உணர்ந்து கொண்டான், அதனால் தான் ஏன் சென்று அந்த பணத்திற்கான ரசீதை கொடுத்து மன நிம்மதியோடு அவன் திரும்பக்கூடியவனாக இருந்தான். ஆனால் பல நேரங்களில் நாம் செய்த தவறை நமது மனதுக்குள் வைத்து கொண்டு நாம் குழம்பியவர்களாக நாம் பல்வேறு விதமான நோய்களுக்கும் பலவிதமான மன பிரச்சனைகளுக்கும் ஆளாகக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைதான் இந்த ஏரோது அரசன் என்று நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதான் இந்த சபையோர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வீண், வீண் முற்றிலும் வீண் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவிலா தெரசா தன்னுடைய நூலிலே அவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே நாம் அனைத்தையும் பார்க்கிறோம், அனைத்தையும் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஆனால் நாம் செய்கிற ஒரு சிறிய தவறு நம்முடைய உள்ளத்தை பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் பல நேரங்களில் நம்முடைய இந்த நிலையை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம்? இன்று நம்முடைய குற்ற உணர்ச்சியிலேயே நாம் அமுங்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அந்த அல்லது அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் வெளிவரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஒரு முறை ஒரு குடும்ப தலைவரும் தலைவியும் என்னை சந்திக்க வந்தபோது அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் பேசி கொண்டிருந்தபோது அவர்கள் சொன்னது, நாங்கள் ஒரு எங்களுடைய சகோதரனுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து நாங்கள் இன்று வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் பேசி கொண்டிருந்த போதே அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சகோதரிடத்திலே நாங்கள் இருந்த சொத்தை எல்லாம் அபகரித்து கொண்டோம் என்றால் அதெல்லாம் எங்களுடையது, நாங்கள் எங்களுடைய சொத்தை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற உரிமையோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருந்த போதே எனக்குள் தோன்றியது, அவர்கள் செய்த தவறை அவர்கள் நியாயப்படுத்தக்கூடிய நபர்களாக அங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது நான் அவர்களிடத்தில் கேட்டேன், உங்களுடைய தந்தையினுடைய சொத்தை உங்களுடைய சகோதரருக்கும் நீங்கள் தர வேண்டும், ஆனால் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டுமே வைத்திருப்பது தவறல்லவா என்று கேட்டபோது அவர்கள் அதை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி அவர்கள் கடந்த வாரத்தில் என சந்தித்த போது அவருடைய மனைவி இறந்திருந்தார்கள், அவருடைய கணவர் பல்வேறு விதமான மனப்பிரச்சனையினால் அவதிப்படக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைய சமூகத்தில் பல நேரங்களிலே நாம் செய்கிற தவறை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. அப்படி உணர்ந்து கொண்டாலும் நாம் அதை நியாயப்படுத்தி கொண்டு நாம் பல்வேறு விதமான மனப்பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடியவராக இருக்கிறோம். அதே தான் தீத்து அதிகாரம் 3:15 நமக்கு சொல்கிறது, மாசு படிந்த மனத்தோருக்கு நம்பிக்கை கொண்டிராதோருக்கு எதுவுமே தூய்மையாயிராது, அவர்கள் மனமும் மனசான்றும் கூட மாசு படிந்ததாக இருக்கும். நம்முடைய உள்ளம் எப்போது தூய்மையானதாக இல்லையோ, நம்முடைய உள்ளம் எப்போது மாசுபடிந்ததாக இருக்கிறதோ, நாம் நம்பிக்கை கொள்ளாத மனிதர்களாக நாம் எப்போது வாழ்கிறோமோ, கடவுளுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாத மனிதர்களாக நாம் எப்போது வாழ்கிறோமோ, அப்போது நம்முடைய மனமும் மனசான்றும் கூட மாசுபடிந்ததாக மாறுகிறது என்று சொல்லி தீத்து அதிகாரம் 3:15 நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று குற்ற உணர்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது நாம் செய்யக்கூடிய ஒரு தவறை நாம் உணர்ந்து கொண்டும் உணர்ந்து கொள்ளாமலும் பல நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்மை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அந்த ஒரு குடும்ப தலைவரும் தலைவியும் சொன்ன எடுத்துக்காட்டில் நான் சொல்லக்கூடியவராக இருந்தேன். நாம் செய்கிற ஒரு தவறு பல நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு சென்று அந்த தவறை உணராமல் ஒத்துக்கொள்ளாமல் நாம் வாழ்கிற போது பலவிதமான மனப்பிரச்சனைகளுக்கும் உடல் நோய்களுக்கும் நாம் ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். மற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரோமேயர் கீதை 3:23 சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், நாம் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், ஆனால் நாம் பாவம் செய்து கடவுளுடைய அருளை இழந்து விடாது இருக்க நாம் பாவ குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கடவுளுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி ரோமேயர் கீதை 2:23 நமக்கு சொல்கிறது. நாம் பல நேரங்களிலே நாம் நியாயப்படுத்தக்கூடிய குற்றங்கள் நியாயமானவையா, அல்லது நாம் கடவுளுக்கு எதிரான செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்முடைய மனத்தை குழப்பக்கூடியதாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இந்த வழிபாட்டிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 3:31, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். நம்முடைய மனசான்று நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை குற்றவாளி அல்லது குற்றம் என தீர்ப்பளிக்காமல் இருந்திருந்தால், நமக்கு தெரியும் நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அந்த காரியம் சரியான காரியமா அல்லது தவறான காரியமா என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். காரணம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்கான வழிகளை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார், அந்த கடவுளுக்கான வழிகளில் நாம் நடக்கிற போது நாம் செய்வது தவறா அல்லது சரியா என்பது நம்முடைய மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த குற்ற உணர்ச்சி நாம் கடவுள் திருமுன் இருப்பதற்கான ஒரு தகுதியை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதேதான் 1 யோவான் 3:21 நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கையோடு நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்க முடியும் என்று சொல்கிறார். அதுதான் ரோமேக்கேரிய திருமுகம் 2:15 சொல்கிறது, திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறிகளை தம் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். அவர்களது மனச்சான்றை இதற்கு சாட்சி. ஏனெனில் அவர்கள் செய்வது குற்றமா குற்றமில்லையா என அவரவர் எண்ணங்களே வெளிப்படுத்துகின்றன. திருச்சட்டம் கற்பிக்கக்கூடிய ஒழுங்கு நெறிகளின்படி நாம் வாழ்கிற போது நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சிந்தனைகளையும் நம்முடைய செயல்பாடுகளும் கடவுளுக்கு உரியனவையா என்பதை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போது மனச்சான்று என்று சொல்லப்படக்கூடிய மனச்சான்று இதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நீ செய்வது குற்றமா குற்றம் இல்லையா என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி நம்முடைய எண்ணங்களை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ரோமேக்கேரிய 2:15 நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இன்றைய இல்லத்திலே நாம் எழுந்து நம்முடைய விவிலத்தை எடுத்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரோமேக்கேரிய 2:15 இதை வீட்டில் வாசித்து நம்முடைய மனசாட்சியை நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு உகந்த காரியமாக இருக்கிறதா, இது குற்றமா குற்றம் இல்லையா என்பதை நாம் உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா. பல நேரங்களிலே நமக்கு தெரிந்தும் இது குற்றம் என்று தெரிந்தும் பல நேரங்களில் அந்த குற்றமான காரியத்தை நாம் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை நம்முடைய உள்ளத்திலே தூண்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் அந்த இடத்துல இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் வாழக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்கள், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட மக்கள், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்குரிய காரியங்களை, அதைதான் திருச்சட்ட கற்பிக்கக்கூடிய ஒழுங்கு நெறிகளில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை தண்டிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை, மாறாக நம்மை திருத்த. அதுதான் ரோமேக்கேரிய 2:23 வாசித்தோம், இந்த உலகத்தில் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், ஆனால் பாவத்தில் அழிந்து விடாமல் இருக்க கடவுள் நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் மனசாட்சியோடு கடவுள் திருமுன் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பாவத்திலிருந்து வெளிவரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதுதான் சக்கையு தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். சக்கையு பல்வேறுதமான காரியங்களை கடவுளுக்கு உகவாத காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் இயேசுவை கண்ட பிறகு தன்னுடைய மனசாட்சியின் வழியாக மனமாறி, ஆண்டவரே நான் செய்தது தவறு, அந்த தவறிலிருந்து நான் திருந்துவதற்கு நான் 2 என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சொத்தை நான் அந்த மக்களுக்கு பிரித்து தருகிறேன், நான் பிடுங்கியவற்றிலிருந்து 1/3 நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனசாட்சியின் வழியாக ஒரு மனம் திரும்பிய மனிதராக அங்கு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இயேசு இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் மனசாட்சியோடு கடவுள் திருமுன் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் மாறுகிற போது கடவுள் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் யோவான் 3:17 சொல்கிறது, உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் இந்த உலகிற்கு வந்தார். கடவுள் இந்த உலகிற்கு வந்தது நமக்கு தண்டனை தீர்ப்பளிப்பதற்கு அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் மீட்கப்பட வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் கடவுள் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் பாவ உணர்வை நாம் உணர்ந்து கடவுள் பக்கம் நம்மை திருப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவ உணர்விலேயே நாம் இருக்கிற போது நாம் கடவுளுடைய அருளை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய அருளை இழக்கிற போது கடவுளுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருப்பதில்லை. நாம் பாவ உணர்விலிருந்து நம்மை உணர்ந்து நாம் கடவுள் பக்கம் நம்மை திருப்பக்கூடிய மனநிலைகளோடு நாம் வாழ்கிற போது நாம் எல்லா விதமான ஆசிரியரையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் ஒன்று யோவான் அதிகாரம் 1:9 சொல்கிறது, மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் மனம் குழம்பிய மனிதர்களாக அல்ல, பாவ உணர்வில் இருக்கக்கூடியவர்களாக அல்ல, மாறாக நான் கடவுளுடைய பிள்ளை என்கின்ற உணர்வோடு நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஒப்புக்கொண்டு கடவுளுடைய மன்னிப்பை பெற்று கடவுள் பக்கம் நம்மை திருப்பி மனம் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய மனிதர்களாக வாழ இத்திருப்பலியிலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.